وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما بكم من نعمة فمن الله، صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم، صلوا الله العافية. صدق نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் காசமுல் அம்பியா சையிதுல் அத்தகியா ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அடையாளம் காட்டிய ஏழு நபித்தோழர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, அதைத் தொடர்ந்து ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு, இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகளும் இடைவெளிகளும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது அந்த ஏழு சஹாபாக்களினுடைய தொடரை நாம் ஒவ்வொரு ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக தெரிந்து கொள்வோம். இன்றைய சமுதாயத்தில், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் இன்றைய தேவைகள் என்ன, நமக்கு முன்னால் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் உண்டு, அதில் இஸ்லாமிய சமுதாயம் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு சமுதாயத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறது. அரபியில் ஆஃபியத் என்று சொல்லுவார்கள். இந்த ஆஃபியத் பற்றிய சமூகத்தில் விழிப்புணர்வு ஆக குறைவாக இருக்கிறது. கண்ணியமிக்க முஃமினீன்களே, திருக்குர்ஆனும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதை செய்தானோ அப்படிப்பட்ட நிஅமத்துக்கள் என்று துவங்குகிற அந்த வசனத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் ஆக முதன்மையான நிஅமத் ஆரோக்கியம் என்று அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுவார்கள். மனித வாழ்க்கையில் அல்லாஹ் தரக்கூடிய எத்தனையோ நிஅமத்துக்கள் இருக்கிறது, எத்தனையோ அருட்கொடைகள் இருக்கிறது. எல்லா அருட்கொடைகளையும் விட மிகப்பெரிய அருட்கொடை ஆஃபியத், ஆரோக்கியம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஆரோக்கியமும் அதுதான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா என்று சொல்கிறோமே, அந்த ஹசனா, யா அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு ஹசனத்தை கொடு என்று சொல்கிற அந்த ஹசனத்திற்கு அர்த்தம் ஆஃபியத்தை கொடு.
ஆரோக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு துவா செய்ய குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு சரியான விழிப்புணர்வு சமுதாயத்திற்கு வேண்டும். ஏனென்றால் முந்தைய காலங்களை விட இன்றைக்கு அதிகமாக ஆரோக்கியம் பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் நோயும் நோயாளிகளும் அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நோய்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு, ஒரு 30 வருஷத்திற்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்காத அளவுக்கு உள்ள நோய்களை எல்லாம் இன்றைய தலைமுறை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இன்னும் எத்தனை பெரிய நோய்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நோய்களினுடைய பரவுதலும் ஆரோக்கியத்தினுடைய குறைவும் இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. சுமார் தமிழகம் முழுவதும் அரசனுடைய மருத்துவமனைகள் என்று கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் என்று 1400க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் என்றெல்லாம் கிட்டத்தட்ட மருத்துவமனைகள் பெருகி போயிருக்கிறது. நோயாளிகளும் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இதுல எந்த பாராபட்சமும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் விடைபெறுகிற இந்த ஆரோக்கியம் குறித்த ஒரு பெரிய வாசிப்பும் ஆரோக்கியம் பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்வும் நம்ம சமுதாயத்திற்கு வேண்டும். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், முழு உலகமும் உனக்கு கிடைக்கிறது எப்பொழுது என்றால் காலையில் எழுந்திருக்கிற பொழுது ஆமீனன் ஃபி ஸிர்பிஹி வ முஆஃபன் ஃபி ஜஸதிஹி வ குத்தி யௌமிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையில உனக்கு 3 இருக்குமானால் காலையில் எழுந்திருக்கிற பொழுது அல்லாஹ் உனக்கு 3 பாக்கியங்களை தந்திருந்தால் நீ முழு துன்யாவையும் பெற்றவன். அதுல முதல்ல சொன்னாங்க, எழுந்திருக்கும் பொழுது பயம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, பயம் இல்லை, எதை பத்தியும் பயம் இல்லை, பயம் இல்லாத நிம்மதி ஒன்று, இரண்டாவது அன்றைக்கு தேவையான ரிசல்ட், மூன்றாவது அன்றைய உடல் ஆரோக்கியம். இந்த 3 உனக்கு இருக்குமானால் முழு துன்யாவையும் நீ பெற்றவனை போன்றென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காலையில எழுந்திருக்கிற பொழுது கிடைக்கிற ஆஃபியத் ஆரோக்கியம், கண்ணியமிக்க முஃமினீன்களே. எனவே ஆஃபியத் ஒரு சஹாபி சொல் குறிப்பிடுவார்கள், இன்றைக்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுவார்கள், திஸ்அத் அஸ்ஸார் மின் அல் ஆஃபியா அத் தகாஃபுல், ஆஃபியத்தில் இருந்து ஆரோக்கியத்தில் இருந்து 10-9% அத் தகாஃபுல், ஆஃபியத்தை அனுபவிக்கிற நாம் அதை பற்றி கவனக்குறைவாக இருக்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வார்த்தை, ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறோம், அல்லாஹ் தந்திருக்கிற அந்த ஆஃபியத்தை பற்றி இருக்கிறோம், ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, அதை பற்றிய கவனம் இல்லை, அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆஃபியத்தை இழக்கிற பொழுதுதான் அதை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கிறது. கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே ஆஃபியத் அல்லாஹ்விடத்தில் பெரிய விஷயம். அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன துஆவும் ஆஃபியத்து தான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே உண்டு, ஹஜ்ரத் அபூதருல் கிஃபாரி, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய துறவியான சஹாபி, சஹாபாக்கள்ல ஒரு துறவரம் மேற்கொண்ட சஹாபி ஹஜ்ரத் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு. எந்த அளவுக்கு துன்யா மேல ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு ஒப்பிட்டு சொல்லும் போது சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய ஈசா நபின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு துறவரமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டார்களோ, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் அவங்க வாழ்ந்தார்களோ, அந்த நபிக்கு ஒப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்கள் ஒரு சஹாபியை ஒப்பிடுறாங்க ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு. பூமியில் நடக்கிற ஒரு நபிக்கு நிகராக ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. துன்யா மேல ஒரு ஈடுபாடு கிடையாது, ஒரு பற்றற்ற வாழ்க்கை. எந்த அளவுக்குன்னா பிற்காலத்தில் ஒரு சில சஹாபாக்களும் பிற்காலத்தில் உள்ள சாலிகங்களும் பொருளாதாரத்தை குடும்பத்துக்காக சேமித்து வைக்கிற பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு போய் நேரடியாக சண்டையிடுவார்களாம். பல சஹாபிகளுக்கு மத்தியில அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுவால பிரச்சனை வந்திருக்குது, ஏன் இப்படி துன்யாவை சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க? ஒரு கட்டத்தில் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் ரலியல்லாஹு நாடு கடத்தினார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில மக்களுக்கு மத்தியில இவங்களால நிறைய பிரச்சனைகள் வருது என்ற காரணத்தினால் நாடு கடத்தி ஒரு தனியாக ரமதான்கிற ஒரு தனி இடத்துல போய் அபூதர்கள் கிஃபார் ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க. அதை பத்தி கவலைப்படல. ஏனென்றால் அபூதர்கள் கிஃபார் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் நான் பள்ளிவாசலில் நுழைந்த பொழுது என்னை பார்த்து சொன்னார்கள், அபூதரே அபூதரே நீங்கள் தனியாகத்தான் வாழ்வீர்கள், தனியாகத்தான் மூத்தாகுவீர்கள். நாளை கியாமத்து நாள்ல என் சஹாபிகள்ல நீங்கள் மட்டும் தனியாக எழுப்பப்படுவீர்கள். செல்லலாளி அபூதருள் ரிஃபாரி ரலியல்லாஹுவை குறித்து நாடு கடத்தப்பட்ட அதற்கு அபூதருள் ரிஃபாரி ரலியல்லாஹு மௌத்தாகிறப்ப ஒரு தனி காட்டுல மௌத்தானாங்க. ஆனால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரே நீங்கள் தனியாக மௌத்தாகுவீர்கள், ஆனால் உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி தொலை வைத்து அடக்கம் பண்றதுக்கு ஒரு பெரிய சஹாபிகளுடைய கூட்டத்தை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். செல்லல்லாஹு இப்னு மசூத் ரலியல்லாஹுவுடைய தலைமையில ஒரு கூட்டம் யதார்த்தமாக அந்த பக்கமாக போக ஒரு காட்டில் அபூதர் ரலியல்லாஹு மயித்தாகி கிடக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நபிகள் நாயகம் உண்மையை சொன்னார்கள் என்று சொல்லி அபூதர் கிஃபார் ரலியல்லாஹுவ ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சோபனத்திற்கு இணங்க அவங்க தான் அடக்கம் பண்ணாங்க, தொலை வச்சாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற வாழ்க்கை அதற்கு அபூதர்கள் கிஃபாரி. எதன் மீதும் அவங்களுக்கு ஆசை இல்லை, துன்யா மேல ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது, பிடிப்பு கிடையாது, ஆகிரத்து மேல அளவு கடந்த பிரியம். அப்படிப்பட்ட அபூதர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அக்பல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அந்த பக்கமாக போனார்கள். இப்ப அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்தார்கள். பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், ஹூ அபூதர், அவர் அபூதர் தானன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு கேட்கிறாங்க, அவர் அபூதர் தானே, நான் சொன்னேன். ஆமா, ஒரு தாரிஃபுன அன்தும் அபூதர் ஸல்லல்லாஹு அலைஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அபூதர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அபூதர் உங்களுக்கு தெரியுமா? ஆம், சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பூமியில உள்ளவங்கள்ட்ட அபூதர் அறிமுகமானதை விட வானத்துல உள்ள மலக்குமார்களுக்கு அபூதர் நிறைய அறிமுகம். பூமியில உள்ள வாழுகிற அவங்களுடைய சஹாபிகளுக்கு அபூதர் எவ்வளவு தூரத்துக்கு அறிமுகமா இருப்பாரோ அதை விடவும் வானத்துல உள்ள மலக்குமார்களுக்கு அபூதர்னா யாருங்கிறது ரொம்ப அறிமுகம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த அளவுக்கு மலக்குமார்களிடத்தில் பெயரும் புகழும் பெற்ற அளவுக்கு அபூதர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் என்று கேட்டவுடன் அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இரண்டு தடவை ஒரு துவா செய்வார்கள். அபூதர் ரலியல்லாஹு கிட்ட ஒரு துவா இருக்குது, மலக்குமார்களே அவர் துவாவை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னு. அந்த மாதிரி உங்க சஹாபிகள்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்கலன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை அந்த துவாவை செய்வாங்க, காலையிலும் மாலையிலேயும் அந்த ரெண்டு தடவை அந்த துவா செய்வாங்க. அல்லாஹு அக்பர். இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு துவாவை மலக்குமார்களே கேட்டதில் ஆச்சரியப்படுவாங்க. وَقَدِ تَعَجَّبَتِ الْمَلَائِكَةُ مِنْهُ فَسَلْ عَنْ دُعَائِهِ. என்ன துஆன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஜிப்ரீல் சொன்னாங்களாம், அவர் செய்யற துவாவை பத்தி அவத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன துவா செய்வாரு நீங்க கேட்டுக்கங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை அழைத்து கேட்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரண்டு துவாவை இரண்டு தடவை நீங்கள் ஒரு துவாவை செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததை கேட்ட உடனே அபூதர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை சொன்னாங்களா, மா சமிஅதுஹு மின் பஷர். நிச்சயமாக நான் கேட்கிற அந்த துவா மனிதர்கள் யாருக்கும் தெரியாது, எந்த மனிதர்களுக்கும் தெரிகிற மாதிரி நான் அந்த துவாவை கேட்டதில்லை. அப்படியானால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட யாரோ ஒருவர் உங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் நாயகமே என்று சொன்ன அதற்கு அபூதர்கள் கிஃபார் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஆம், நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்களுக்காக நான் துவா செய்வேன், காலையிலேயும் மாலையிலேயும் நான் 10 விஷயங்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்வேன். அதை நான் எந்த மனிதர்களிடத்திலையும் அந்த துவாவை நான் கேட்டதில்லை, யார் சொல்லியும் நான் செய்யல. அல்ஹமனி ரப்பி, அதற்கு அபூதலுக்கு பாரடிவா சொல்லுவாங்களா, அல்ஹமனி ரப்பி இல்ஹாமன் மா நஅதுஉ பிஹி குல்ல யௌமில் மர்ரத்தை, என் ரப்பு எனக்கு கல்புல உதயமாக செய்தான்ங்கிறாங்க. என் ரப்பு எனக்கு கல்புல போட்டான், அதனால ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை அந்த துவாவை செய்வேன் என்று சொன்ன அதற்கு அபூதலுக்கு பாரு நடிகல்லாக எப்படி துவா செய்வேன் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த நான்கையும் ஓதியதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த 10 விஷயங்களுக்காக நான் பித்ருக்கல் ஆஷரில் கலிமாத் 10 விஷயங்களை கேட்பேன். நாங்கள் அபூதர் ரலியல்லாஹுவுடைய துவா இந்த உம்மத்திற்கு மிக முக்கியமான துவா, கண்ணியமிக்க முஃமினீன்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாராட்டிய துவா அது. மாத்திரமல்ல மலக்குமார்களிடத்துல கூட இந்த அளவுக்கு அறிமுகத்தை பெறக்கூடிய அளவுக்கு பெரிய தகுதியை அபூதர் ஹிஸார் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்திருக்குதுன்னா அந்த துவா நம்ம கவனிக்கத்தக்க துவா. கண்ணியமிக்க முஃமினீன்களே நபி அபூதர் ஹிஸார் ரலியல்லாஹுவுட்ட கேட்கிறாங்க, அது என்ன துவா எனக்கு சொல்லி கொடுங்கிறாங்க. கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எத்தனையோ துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் எத்தனையோ பேர்கள் சஹாபிகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மா ஸமிஅதுஹு மின் பஷரங்கிறாங்க அபூதர் ஹிஸாரி, எந்த மனிதரும் எனக்கு சொல்லி தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு கேட்கிற அளவுக்கு உள்ள துவா சொன்னார்களா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வஅஸ்அலுக கல்பன் காஷியா واسألك علما نافعا واسألك يقينا صادقا واسألك دينا قيما واسألك العافية من كل بلية واسألك تمام العافية دوام العافية شكر على العافية الغناء عن الناس. பத்து விஷயங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் முதலாவது அபூதர் ஃபார் ரலியல்லாஹு யா அல்லாஹ் என்னுடைய ஈமானில் நீ உறுதியை கொடுக்க வேண்டும், என்னுடைய கல்வியில உன்னுடைய பயத்தை தரணும், பயனுள்ள கல்வியை தர வேண்டும், உண்மை பேசணும் எப்பவுமே, தீன்ல உறுதி வேண்டும் ஐந்தாவது, ஆறாவது சோதனைகளில் இருந்து எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், ஏழாவது அந்த ஆரோக்கியம் முழுமையாக வேண்டும், ஆஃபியத் வேண்டும், நல்ல கவனிங்க ஆஃபியத் வேணும் எனக்கு, அந்த எனக்கு ஆரோக்கியத்தை கூட, இரண்டாவது தமாமல் ஆஃபியா ஆஃபியத்தை பரிபூர்ணமா வேண்டும், மூன்றாவது தவாமல் ஆஃபியா நிரந்தரமாக வேண்டும், நான்காவது சுக்குரல் ஆஃபியா நீ கொடுக்கிற ஆஃபியத்துக்கு நன்றி சொல்லணும். ஆரோக்கியத்துக்காக மட்டுமே 4 துவா கேட்கிறாங்க, ஒன்னு என்ன அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்து வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும். கண்ணியமிக்க முஃமினீன்களே அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டிய துவா அது, அல் ஆஃபியத்த மினல் பலா சோதனையிலிருந்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், காய்ச்சல் வருகிற பொழுது நோய் இருக்குது, நோய்க்கு அல்லாஹ் நிறைய நன்மையை வச்சிருக்கிறான், நோய்க்கு நிறைய நன்மையை வச்சிருக்கிறான், ஆனா எங்கேயும் அல்லாஹ் நோயை கேட்க சொல்ல மாட்டான். அபூதர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, காய்ச்சலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி மாதிரி எதுக்குமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒருவருக்கு காய்ச்சல் வருகிற பொழுது அதனுடைய கூலியாக எல்லா உறுப்புகளும் கூலிய பெறுமா, ஏன்னா தலைவலி வந்தா அது தலைக்கு மட்டும்தான், கையில வலி ஏற்பட்டுச்சுன்னா அது கையினுடைய ஒரு பகுதி மட்டும்தான், காய்ச்சல்ங்கிறது உடலினுடைய எல்லா பகுதியும் பாதிக்கும். எனவேதான் அல்லாஹு தஆலா உறுப்புகளினுடைய எல்லா பகுதிக்கும் கூலிய கொடுக்கிறான் என்று அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், காய்ச்சலை கேட்க வேண்டும் என்று ஆசைதான், ஆனாலும் மார்க்கம் ஆபியத்தை கேட்க சொல்கிறது, ஆரோக்கியத்தை கேட்க சொல்கிறது. எந்த இடத்திலேயும் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபியத்தை தவிர்த்து வேற ஒன்றையும் கேட்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்காரங்க சல்லாலை செல்லத்தினுடைய குடும்பத்தினுடைய பெரிய சச்சா அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹிட்ட வந்து கேட்கிறாங்க, ஏதாவது விசேஷமான ஒரு துவாவை சொல்லி கொடுங்கல என்று கேட்கிறப்ப சல்லாலை செல்லம், என் குடும்பத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில சொல்ற ஒரு துவா சலில்லா அல் ஆஃபியா ஆரோக்கியத்தை கேளுங்க அல்லாஹ்ட்ட. குடும்பத்துக்காரங்களே வந்து கேட்டப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தை தான் சொல்லி கொடுக்கிறார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே எனவே இங்க அபூதர் ரலியல்லாஹு கேட்கிற மிக முக்கியமான துவா, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்டவர்கள் தமாமல் ஆஃபியா கேட்டாங்க, பரிபூர்ணமான ஆஃபியத் வேண்டும், முழுமையான ஆஃபியத், ஆஃபியத்னா முழுமையான ஆஃபியத். இரண்டாவது மூன்றாவது தவாமல் ஆஃபியா நிரந்தரமான ஆஃபியத், மூன்றாவது நான்காவது சுக்ருல் ஆஃபியா, யா அல்லாஹ்
நீ தருகிற ஆசியத்துக்கு சுக்குர் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான்
ஆரோக்கியத்தை தந்தா ரப்புல் ஆலமீன், அதை சுக்குர் செய்யற ஒரு பெரிய பாக்கியத்தை தரணும் இல்லையா. கடைசியாக கேட்பார்கள் அல் கினா அனின்னாத், எப்பவுமே மக்கள்கிட்ட தேவையாகாம வாழணும். மக்கள்கிட்ட எதுக்காக வேண்டியும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்கள்ட்ட தேவையாக வாழக்கூடாது. இந்த 10 துவாவை நான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் நான் இந்த துவா செஞ்சிருவாங்கிறாங்க. அதில் சகோதரர்கள் சொல்றாரு, கண்ணியமிக்க மீனியன்களே, நான் சொல்ல வருகிற விஷயம் இதுதான். ஆஃபியத் குறித்த தேவை சஹாபிகள் அதிகமாக இந்த உம்மத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதிகமாக துவா செய்ய சொல்ல வேண்டும். மார்க்கத்தை பொறுத்தவரையில் அந்த ஆஃபியத்தை பாதுகாக்கிறதுக்காக, ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக குர்ஆனும் ஹதீஸும் இந்த இஸ்லாம் சொல்லித்தந்த அளவுக்கு ஆஃபியத்தை பாதுகாப்பதற்கான வழிகள் உலகத்தில் வேற எங்கேயும் சொல்லித்தரல, வேற எந்த மதமும் சொல்லித்தரல, வேற எந்த மார்க்கமும் சொல்லித்தரல. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது என்பது, சுகாதாரமாக இருப்பது என்பது இந்த மதத்தினுடைய நம்பிக்கையில் பாதி. அதை சாரும் நாங்கள் சொல்லலாம், ஒரு மத நம்பிக்கையினுடைய மார்க்க நம்பிக்கையினுடைய ஈமானிய பாதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகாதாரத்தை சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக 5 நேரம் சுத்தத்தை இஸ்லாம் போதிக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், உங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதிகளை சுத்தமாக வையுங்கள். ஏனென்றால் யூதர்கள் தங்களுடைய வீடுகளினுடைய முன்பகுதியை சுத்தமா வைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு முன்னால உள்ள பகுதியை சுத்தமா வைங்கிறாங்க. அப்படின்னா வீட்டை எப்படி சுத்தமா வைக்கணும்? செல்லல்லா வார்த்தை என்ன, நல்லிபு அக்னியத்தக்கும். வீட்டினுடைய வராண்டாவை உள்ள நுழையிறப்ப அந்த இடம் தான் பெரும்பாலும் அசுத்தமாகிற இடம். அப்ப அந்த இடத்தையே நீங்க என்ன செய்யுங்க, செல்லலாலயத்துல சுத்தமா வைங்கிறாங்க. அப்ப உள்ள உள்ள பகுதிகளை, வீட்டினுடைய உட்பகுதிகளை சுகாதாரமாக சுத்தமாக வைத்துக் கொள்ற விஷயங்கள்ல மார்க்கம் எவ்வளவு தூரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கண்ணியமிக்க மீனியங்களே, சுத்தம் குறித்து இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மதீனா அன்சாரிகளில் சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுத்தத்தில் ஆக பெரிய கடுமையை கடைபிடிப்பாங்க, ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. அவங்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுத்தமா இருக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். 33 வயது வாலிபர், 33 வயது வாலிபர் சாதர் அலி அல்லாஹ், அவங்க மௌத்தானப்ப அல்லாஹ்வுடைய அரிசியை நடுமிச்சு. அந்த சஹாபியனுடைய மௌத்தில் ஒரு 6 வருஷம் முஸ்லீமா இருந்திருக்கிறார். 27 வயசுல வந்து இஸ்லாம் ஆனாரு, 33 வயசுல வஃபாத். இந்த 6 வருஷத்துல சாதரடி அல்லாஹ்வு செய்த புரட்சி பெரிய புரட்சி. வஃபாத் ஆகிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி மையிட்டா இருக்கிற அந்த அறைக்குள் நுழைந்த பொழுது தங்களுடைய பெருவிரலால் நுழைந்தார்களா, அப்படியே பெருவிரலால் நடந்து சென்றார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார சோழல்ல, மலக்குமார்களின் கூட்டம் அறை முழுவதும் நாங்கள். அந்த சஹாபியினுடைய ஜனாசாவுல அவ்வளவு மலக்குமார்கள் கலந்துகிட்டாங்க. ஜனாசாவை தூக்கிட்டு போனப்ப ரொம்ப லேசாக இருந்துச்சு. சஹாபாக்கள் கேட்டப்ப மலக்குமார்கள் சுமந்துட்டு போனாங்கன்னாங்க. அந்த அளவுக்கு மலக்குமார்களுடைய தொடர்புல இருந்த சாகர் அலி அல்லாஹு, இவ்வளவு பெரிய பெரிய தாயாக இருந்த சாகர் அலி அல்லாஹுவை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இறங்கி அந்த உடலை கபருக்குள்ள வச்சுட்டு மேலே எழுகிற பொழுது மண்ணை போட்டுட்டு செல்லாலி செல்லம் கண்ணீர் வடித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். காரணம் கேட்டார்கள், சாதனுடைய உடலை பூமிக்கு கொடுத்தவுடன் அந்த பூமி சாதை அப்படியே நெருக்கி விட்டதுன்னு, சாதை நெருக்கி பிடிக்கிறது, அவருடைய 2 விலா எலும்புகள் ஒன்று சேருகிற அளவுக்கு கபர் அவரை பிடிக்கிறது சொன்னாங்க. அல்லாஹ் பெரிய சஹாபி, பெரிய சஹாபி. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார சூழல்ல, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க. இவ்வளவு பெரிய சஹாபிக்கு ஏன் கபர் வேதனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அவருடைய ஒட்டகத்தினுடைய சிறுநீர் அவர் மேல பட்ட பொழுது கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டாரு. லேசாக ஒட்டகத்தினுடைய சிறுநீர் தன் மேனியில் பட்ட பொழுது அதை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டார் அசுத்தமாக. அதனுடைய விளைவாக கபருடைய வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். லேசாக நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்த பொழுது கபர் கொஞ்சம் விலக்கி கொடுத்தது. நாங்கள் சொல்லலாம், கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த உம்மத்தில் சுத்தத்தினுடைய விஷயத்தில் அவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க மோமினீன்களே,
சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வாழ்வது ஒரு வகையில் நோயற்ற வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் என்றால், மறுபுறத்தில் நம்முடைய கபூர் வாழ்க்கைக்கும் அதுதான் ஆரோக்கியமானது. என்னை மிக்க முமினியங்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், ஒரு கபரை கடந்து சென்று இரண்டு கபரை கடந்து சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு கபரில் உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் நாங்கள் இல்லையா சொல்லலாம். இந்த கபர்ல உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க, என்ன காரணம் கேட்டப்ப சொன்னாங்க, ஒருவர் திருநீர் கழிச்சிட்டு சரியாக சுத்தம் செய்ய மாட்டாருன்னு. திருநீர் கழிச்சிட்டு இஸ்திஞ்சா செய்யறப்ப சுத்தம் செய்யறப்ப கொஞ்சம் கவனக்குறைவா
இருப்பாங்க சொன்னார்கள். மூன்று பேர்கள் இருக்கிறார்கள், ஒரு ஹதீஸ்ல ரெண்டு, இன்னொரு ஹதீஸ்ல மூணு தான். மூன்று பேர்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ரசூல் ஒரு வார்த்தையை சாபமிட்டு பழிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு குடிகாரரை சஹாபாக்கள் சாபமிட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாபமிடாதீர்கள், அவர் ஒரு காலத்தில் திருந்தலாம் அப்படின்னாங்க. ஆனால் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொல்றாங்க, இத்தகுல்லா இனி ரெண்டு பேர் இருக்கிறாங்க மிக மோசமாக சாபத்திற்குரியவர்கள். இன்னொரு ரிவாயத்தில் மூன்று பேர்கள் என்று சொன்னார்கள். ஒன்று, மக்கள் பயன்படுத்துகிற பொது பாதைகளில் சிறுநீர் கழிப்பவன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
மக்கள் பயன்படுத்துகிற பொது பாதையை நஜீசாக்கிறவன்.
இரண்டாவது, மக்கள் வந்து கொஞ்ச நேரம் தங்குகிற இடத்தில் சிறுநீர் கழிப்பவன் அல்லது அசுத்தம் செய்பவன். மக்கள் வந்து கொஞ்சம் நிழலுக்காக, மரத்தினுடைய நிழலுக்காக, மரத்தினுடைய நிழல்ல வந்து மக்கள் தங்குவாங்க, நிழல்லையோ பொது பாதைகள்லையோ. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேங்கி கிடக்கிற தண்ணீரில் சிறுநீர் கழிப்பவன் சாபத்திற்குரியவன் தான்.
தேங்கி கிடக்கிற தண்ணீர்ல சிறுநீர் கழிக்கிறப்ப ஹதீஸ்ல வருது, பாத்ரூம்ல குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்கன்னா,
அப்படி சிறுநீர் கழிக்கிறப்ப அது மீண்டும் உங்க மேலே தெரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேங்கி கிடக்கிற தண்ணீர்கள் இது மூன்று இடங்கள்ல. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கிற இடங்கள்ல சுகாதாரமாக வைக்கிற விஷயங்கள்ல நம்முடைய மார்க்கம் வலியுறுத்திய மாதிரி உலகத்துல இந்த மார்க்கம் வலியுறுத்தல. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத்து வருது, கையில இடத்துல ஒரு மரக்கன்று இருக்கிறது, கியாமத்து வந்துடுச்சு, நான் இப்ப என்ன செய்யணும் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையில வச்சிருக்கிற மரக்கன்றை இந்த பூமியில நீ நட்டு விட்டுட்டு வா அப்படின்னாங்க. இந்த கவனிக்க வேண்டிய வார்த்தை தான், உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. உமர் அலி அல்லாஹ் கேட்கிறாங்க, உலகமே அழியுது. இப்ப இந்த நேரத்துல என்னுடைய கடைசி வாழ்நாளனுடைய கடைசி நிமிஷம், நான் என்ன செய்யணும் கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே நீங்க விக்ரு செய்யுங்க, துஆ ஓதுங்க, சஜ்தால விழுங்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் கையில் ஒரு மரக்கன்று இருக்குமானால் அதை இந்த பூமியில் நட்டு விட்டு வாருங்கள், சுத்தி இருக்கிற இடத்துல சுகாதாரத்திற்கு நீங்க உத்தரவாதப்படுத்துங்க. கண்ணியமிக்க மீனியன்களே, எனவே ஆரோக்கியம் குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்வை சமுதாயத்தில் ஏற்படுத்திய அளவுக்கு சுத்தம் சுகாதாரம் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துல சுகாதாரமாக வைத்துக் கொள்வதை குறித்து மார்க்கம் பெரிய வலியுறுத்தல்களை தருகிறது. கண்ணியமிக்க மீனியன்களே, எந்த சூழ்நிலையிலையும் ஆரோக்கியம் கெட்டு போகிற எதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறது இல்லை. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இப்போ ஒரு காரியத்தை செய்யறேன், என்னன்னா பகலெல்லாம் நான் நோன்பு வைக்கிறேன், இரவெல்லாம் தொடர்ந்து தொழுதுகிட்டு இருக்கிறேன், இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறேன் சொன்னப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நான் அனுமதிக்க முடியாதுன்னுட்டாங்க. தொடர்ந்து நீங்க இப்படி செய்யறத நான் அனுமதிக்க முடியாது, தூங்குங்க, எழுந்திருச்சு, இடையில கொஞ்ச நேரம் தொழுகுங்க, இடையில நோம்பு வச்சுக்கங்க, நோம்பை விட்டுக்கங்க அப்படின்னா சொல்லாருங்க. அவர் சொல்றாரு, மார்க்கத்து மேல ஒரு ஈடுபாட்டுல பிடிப்புல நான் தொடர்ந்து நோம்பு வைக்கிறேங்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொடர்ந்து நோம்பு வைக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் அல்லாது, தொடர்ந்து தூங்காம இருக்கிறதும் ஆரோக்கியம் அல்ல. வைன்னலி ஐனிக அலைக ஹக்கா வைன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உங்க கண்ணுக்கு உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது, உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, வைன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உங்க உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதெல்லாம் நீங்க செய்யணும், ஆரோக்கியத்தை பேணணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறாரு, இபாதத்து இபாதத்துக்காக கேட்டப்பவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரோக்கியம் கெட்டு போகிற அளவுக்கு எந்த இபாதத்தையும் வணக்கத்தையும் நான் ஏத்துக்க முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப அடம் பிடிக்கிறாரு, அல முகமே அன்னக தஸூமுல் நஹார் வ தக்வமுல் லைல் சும் ஃபத்ர் வ கும் வனம். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தியதுக்கு பின்னால அடுத்து சொன்னாங்க, ரொம்ப வற்புறுத்துறதுனால அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன வார்த்தை, மாசத்துல மூணு நாள் நோம்பு வைங்கன்னா, மாசத்துல மூணு நாள் நோம்பு வைங்க. இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னன்னா ஒண்ணு செஞ்சா பத்து நன்மை. என் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னன்னா ஒண்ணுக்கு பத்து நன்மை இல்லையா. அதனால மாசத்துல மூணு நாள் ஐயா முல்பியதுன்னு சொல்லுவாங்க, பதிமூணு பதினாலு பதினஞ்சு, இந்த மூணு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாளைக்கு பத்துங்கிற கணக்குப்படி முழு மாசமும் நோன்பு வச்ச நன்மையை அல்லாஹ் தருவாங்க. ஒரு நோன்புக்கு பத்து நாள்னா மூணு நோன்புக்கு முப்பது நாள் இல்லையா, ஒரு மாசத்தினுடைய நன்மை மூணு நோன்பு வாங்கலாம். அந்த சஹாபி திருமுகம் கேட்கிறார் அப்துல்லாஹி நம்பர் அலி அல்லா, யார சூழல்லா எனக்கு உடம்பு இன்னும் தாக்கத்தில் இருக்கிறது, இன்னி அஜிது குவ்வா உடற்கட்டி இருக்கிறது, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா நோன்பு வைக்கிறதுக்கு கொடுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வற்புறுத்தின உடனே கடைசியா சொன்னாங்க, அப்படியானால் ஃபஸும் சியாம தாவூத், தாவூத் நபி வச்சு நோன்பு வச்சுக்கோங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க ஒரு நாள் நோன்பு விட்டுக்கிடுவாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க ஒரு நாள் நோன்பு விடுவாங்க, அதாவது மாசத்துல பதினஞ்சு நாள். இப்போ அவர் திரும்பவும் பூவா யார சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு நாங்க சொல்ல அலி சொல்ல முடியவே முடியாது. என் உம்மத்துல சுண்ணத்தான நோன்புடைய எல்லை இதுதான், ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் ஒரு நாள் நோன்பு விடலாம், மாசம் முழுக்க நோன்பு வைக்கிறத நான் அனுமதிக்க முடியாது, அது உடல் ரீதியான கெடுதலை ஏற்படுத்திடும் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்தை கெடுக்கிற நோன்பாக இருந்தாலும் கூட இபாதத்தாக இருந்தாலும் கூட அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நியமத்து ஒன்று இஸ்லாம், இரண்டாவது ஆஃபியத். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் அல்லாஹுவிடத்தில் கேட்கிற ஆஃபியத். அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆரோக்கியத்தை நீங்க தேடுகிற இடங்களில் பல இடங்கள் உண்டு, அதுல ஒரு இடம் சொன்னாங்க, நீங்க நோயாளிகள்ட்ட ஆரோக்கியத்தை தேடுங்க நினைக்கலாம், நோயாளிகள்ட்ட போய் துவா செய்ய சொல்லுங்க, ஏன்னா நோயாளிகளுடைய துவா மலக்குமார்களுடைய துவான்னா சொல்லுவார்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமானால் நோயாளிகளினுடைய நலனை நீங்க அக்கறை செலுத்துங்க. ஒரு நோயாளிகிட்ட போனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது, இதா தஹல அஹதுக்கும் அலா மரீத் ஃபல் கிஸாஃபஹு, நோயாளிகள்கிட்ட முசாபகா செய்யணும் நாங்க முதல்ல, ஒரு நோயாளிக்கு பக்கத்துல போனா முதல்ல அவர்கிட்ட கையை கொடுங்க, உங்களுடைய கையை அவருடைய நெற்றியில வைங்க, நெற்றியில வச்சு அல்லாஹ் உங்களுக்கு ஷிபாவை கொடுப்பான்னு துவா செய்யுங்க. மூன்றாவது வல் எஸ் அலு கை பகுவ, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்க. அடுத்து வல் இன்ஸ் அலஹு ஃபில் அஜல், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அவருக்கு வாழ்க்கையை பற்றிய தன்னம்பிக்கையான வார்த்தையை சொல்லுங்க, வாழ்க்கையை பற்றிய தன்னம்பிக்கையான வாழ்க்கையை சொல்லுங்க அவர்கிட்ட. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயஸ் அலுகுலகும் ஃபைன துவா மரீம், உங்களுக்காக அவர்களை துவா செய்ய சொல்லுங்க, கத்வா இல் மலாஇகா, ஏனென்றால் அவர்களுடைய துவா மலக்குமார்களுடைய துவாவுக்கு சமம் என்று. ஆரோக்கியத்தினுடைய மதிப்பை புரியறதுக்கு நோயாளிகளை போய் நலம் விசாரிங்கன்னு நாங்கள் சொல்லலாம். ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு என்ன தெரியணும்னா மௌத்தை பற்றி தெரியறதுக்குத்தான் மௌத்தாக்களை போய் கபர் ஜியாரத்தை செய்யணும்னாங்க சொல்லாலும் சொல்லலாம். ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு தெரியணும்னா நோயாளிகளை போய் சந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் பஜ்ருக்கு பின்னால் சொல்லாலும் சொல்லம் நோயாளிகளை போய் நலம் விசாரிக்க செல்வார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். கைர் அல்ஹம்துலில்லாஹ், என்னை மிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நியமத் நிலடங்க முடியாத பெரிய நியமத் ஆஃபியத், அந்த ஆஃபியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதற்கு அபூதரு ரிஃபார் ரலியல்லாஹு கேட்டது போல அந்த பத்து துவாவும் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இடம்பெற்றால் எல்லா பாக்கியங்களையும் பெற்றுவிடுவோம். எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.